الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين وقال الله تبارك وتعالى ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم عن حسان بن ثابت رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما ابتدع قوم بدعة في دينهم إلا نزع الله من سنتهم مثلها ثم لا يعيدها إليهم يوم القيامة رواه الدارمي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم أهلم عربي لندي مكل ماكل يقول والد قالتلي மண்ணிலே உயர்ந்த மாபதியாம் மக்கம நகரிலே மனிதர்களை புனிதர்களாக மாற்ற மாணவியை தோற்றுவித்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கோர் அருட்கொடையாய் அவனியிலே அவதரித்த அருமை தூதர் அஹ்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அந்த நபியினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்று நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் கயாமத்தினால் வரும் வரையில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒழுகக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அவன் இல்லத்தில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் எமக்கு ஏவியிருக்கின்றார்களோ எந்த விடயங்களை எடுத்து நடப்பதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நிம்மதியான கண்ணியமான கௌரவமான சுபீட்சமான வாழ்க்கை கிடைக்கும் என்று எமக்கு நன்மாராயம் கூறியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றார்களோ தடை விதித்திருக்கின்றார்களோ எவைகளை செய்வதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலேயும் சஞ்சலமும் கேவலமும் துன்பமும் கஷ்டமும் ஏற்படும் என்று எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன், நசீகத்து செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலம் ஒவ்வொரு மனிதனும் பதட்டமான நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. அடுத்து என்னுடைய நிலைமை என்ன என்ற கேள்விக்குறியோடு சேர்த்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் சஞ்சலத்திலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிம்மதிக்காக எந்த விடயங்களை செய்கின்றானோ அதே விடயத்தின் மூலமாக அவனுடைய நிம்மதியை இழந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கின்றார், தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அழகான எத்தனையோ விடயங்களை செய்து வைக்கின்றார், லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றார். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பிள்ளையினுடைய வயதுகளும் கூடி செல்ல செல்ல அது பிள்ளையின் மூலமாக உலக வாழ்க்கையிலே முதலாவது கேவலத்தை அனுபவிக்கக்கூடிய பெற்றோர்களாகவும் இருக்கின்றார்கள். அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தேடித்தரக்கூடிய ஒரு மனைவி தனக்கு தேவை என்பதற்காக எந்த மனிதர்கள் எல்லாம் திருமணம் முடித்தார்களோ, ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் இன்று அந்த மனைவியின் மூலமாக நிம்மதி இல்லையே என்று அங்கே காவி கோட்டுகளிலேயும் நீதி மன்றங்களிலேயும் அலைந்து திரிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் என்னுடைய இந்த மனைவி எனக்கு ஒத்து வர மாட்டாள் என்பதற்காக வேறொரு மனைவியை தேடக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கடையை போட்டார்கள், எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு செல்வத்தின் மூலமாக நிம்மதி கிடைக்கும் என்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை சேமித்து சேமித்து அங்கே சேவிங் பண்ணினார்கள். ஆனால் அதே செல்வத்தின் மூலமாக, அதே கடையின் மூலமாக, அதே தொழிற்சாலையின் மூலமாக தன்னுடைய நிம்மதி இழந்து கவலைக்கு உட்பட்டவனாக ஆகிவிட்டேனே என்று கை சேதப்படக்கூடிய மக்களும் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்திலேயும் இந்த உலக வாழ்க்கையினுடைய சரித்திரத்திலேயே மிக நிம்மதியாக கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்களை தவிர வேறு எந்த ஒரு மதத்தினர்களும் இருக்க முடியாது. உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள், கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். எம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் எம்முடைய நாட்டிலே கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்தவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று ஒரு அடிமைத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதற்கு நீதி கேட்க முடியாத ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் சமூக வாழ்க்கையிலேயும் இன்று மனிதர்கள் நிம்மதியை இழந்து, விசேடமாக எம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கூட நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பதட்டம் ஏற்பட்டுவிட்டால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே சஞ்சலம் உருவெடுத்து விடும் என்று சொன்னால் அந்த மனிதன் வெளி வாழ்க்கையிலே அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவனுடைய வியாபாரத்தை, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய சமூகத்தை அவனால் சரிவர செய்ய முடியாமல் தான் இருக்கும். ஏன், அவனுடைய உள்ளம் சஞ்சலத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது. அதே போன்று ஒரு மனிதனுடைய பொருளாதார விடயத்திலே, குடும்ப விடயத்திலே, சமூக விடயத்திலே மிகப்பெரும் பிரச்சனைகள் உருவெடுக்க ஆரம்பித்து விடும் என்று சொன்னால் இந்த மனிதனுடைய நிம்மதி இல்லாமல் போய்விடும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாம் செய்ய வேண்டிய அம்சம் ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையின் பிரதான நிம்மதியாக விளங்கக்கூடிய அவனுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்பொழுது நிம்மதி அடையுமோ அதற்கு அப்பால் அந்த மனிதனால் சுயமாக ஒழுங்கான முறையிலே சிந்தித்து செயலாற்ற முடியுமாக இருக்கும். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எம்முடைய பிரச்சனைகளுக்குரிய வழிமுறைகளை நாம் அரசியல் ரீதியாக தேடுவது என்பது அது புத்திசாலித்தனம் அல்ல. எம்முடைய உள்ளத்திற்கு தேவையான நிம்மதியை நாம் பொருளாதாரத்தின் மூலமாக தேடுவது என்பது அது புத்திசாலித்தனம் அல்ல. முதலாவது நாம் குர்ஆனை பார்க்க வேண்டும், ஹதீஸை பார்க்க வேண்டும். அந்த குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் என்னுடைய நிம்மதி இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உள்ளத்திலே நிம்மதியை எடுத்துக் கொள்வதற்கு அவனுடைய உள்ளத்திலே அவன் கொண்டு வர வேண்டிய பிரதானமான அம்சம்தான் அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் எந்த அளவு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமோ அந்த அளவு அவனுடைய உள்ளம் அமைதியடைய ஆரம்பிக்கின்றது. எந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் இல்லையோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை உட்பட அத்துணை வாழ்க்கையிலேயும் அவன் நிம்மதியற்றவனாக மாறிவிடுவான். இதனைத்தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அலா மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், விதிக்கிறில்லா அல்லாஹுடைய ஞாபகார்த்தத்தின் மூலமாக, அல்லாஹுடைய சிந்தனையின் மூலமாக உள்ளங்கள் அமைதியடைகின்றது என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ரப்புடைய வார்த்தைக்கு பின்னால் எவர்களுடைய வார்த்தையும் எமக்கு தேவையில்லை. நிம்மதியை கொடுப்பவன் அல்லாஹ், நிம்மதியை எடுப்பவன் அல்லாஹ். ஒரு மனிதனுடைய சமூக வாழ்க்கையிலே நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பவன் அல்லாஹ், குடும்பத்தை சேர்த்து வைப்பவன் அல்லாஹ், குடும்பத்தை பிரித்து வைப்பவன் அல்லாஹ், கேவலத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், கேவலத்தை எடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அவனுடைய கையிலே தான் அத்துணை சக்திகளும் இருக்கின்றது. முழு உலகையிலே ஆட்சி செய்யக்கூடிய ரப்பு அந்த ரப்பு அல்லாஹ் ஒருவராகத்தான் இருக்கின்றான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. نبي நீங்கள் மக்களுக்கு சொல்லி காட்டுங்க, யா அல்லாஹ், நீதான் மாலிகுல் முல்காக இருக்கின்றாய், அரசர்களுக்கெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய வல்லரசி நீயாக இருக்கின்றாய். நீ யாருக்கு விரும்புகின்றாயோ அவர்களுக்கு உலகத்தினுடைய ஆட்சிகளை கொடுக்கின்றாய். யாரிடமிருந்து அந்த ஆட்சியை கலட்டி எடுக்க விரும்புகின்றாயோ, பறித்து எடுக்க விரும்புகின்றாயோ, அவர்களிடமிருந்து நீ அவைகளை பறித்தெடுக்கின்றாய். எவர்களை கண்ணியப்படுத்த விரும்புகின்றாயோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துகின்றாய். எவர்களை நீ கேவலப்படுத்த விரும்புகின்றாயோ அவர்களை நீ கேவலப்படுத்துகின்றாய். நிச்சயமாக நீ உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கின்றாய். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய சக்திகளை தன்னகத்தே கொண்டு வந்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். அவன் எமக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த ரப்பு குர்ஆனிலே கூறியிருக்கிறது, பொய் என்று எந்த மனிதன் சொல்லுகின்றானோ அவன் இஸ்லாம் என்ற பாதுகாப்பான அந்த கோட்டையை விட்டுவிட்டு அந்த மனிதன் அங்கே காபிராக இறைவனை நிராகரித்தவனாக மாறிவிடுகின்றான். அந்த ரப்புல் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், உங்களுடைய நிம்மதி என்பது என்னுடைய ஞாபகார்த்தத்திலே இருக்கிறது. என்னுடைய ஞாபகார்த்தம் எந்த அளவு உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றதோ அந்த அளவு உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? மக்கள் விளங்கி இருக்கக்கூடிய விளக்கம், ஜிக்ர் என்பது அல்லாஹ்வின் ஞாபகார்த்தம் என்பது நாம் செய்யக்கூடிய ஜிக்ர் தான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் ஜிக்ர். நான் இந்த ஜிக்ரை காலை மாலை செய்து வருகிறேன், எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜிக்ர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அங்கே அவனுடன் ஒன்றரை கலந்து விட வேண்டிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய ஞாபகார்த்தம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எந்தெந்த செயல்பாடுகளின் மூலமாகவெல்லாம் உருவாகின்றதோ அவைகள் அனைத்துமே அல்லாஹுடைய ஜிக்ராகத்தான் இருக்கின்றது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ஜிக்ரை பற்றி கூறும் போது, அகிமி ஸலாத லிஸிக்ரி, தொழுகையை நிலைநாட்டுங்கள், எதற்காக? என்னுடைய ஞாபகார்த்தத்திற்காக. ரப்புடைய ஞாபகார்த்தம் அங்கே தொழுகையில் இருக்கின்றது, நோன்பிலே இருக்கின்றது, ஜகாத்திலே இருக்கின்றது, சதகாவிலே இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் கடைக்கு செல்லுகின்றேன், கடையிலே வியாபாரம் செய்கின்றேன், அங்கேயும் கூட அல்லாஹுடைய ஞாபகார்த்தம் என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு அவனுடைய கட்டளைகளுக்கு நான் எந்த அடிப்படையிலே நான் வழிபட வேண்டும், அவனுடைய விலக்கல்களை நான் எவ்வாறு தவிர்ந்து நடக்க வேண்டுமோ அந்த முழு அம்சமும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுவதுதான் உண்மையான அல்லாஹுடைய ஞாபகார்த்தமாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஞாபகார்த்தம் எவனுடைய உள்ளத்தில் இல்லையோ, எந்த மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் ஞாபகார்த்தம் இல்லையோ, அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். வமன் யஅஷு அன் திக்ரிர் ரஹ்மான், எந்த மக்கள் உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து அவனுடைய ஞாபகார்த்தம் இன்றி தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிக்கின்றார்களோ, நுகையிது லஹு ஷைத்தானம் ஃபஹுவ லஹு கரீன். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், என்னுடைய ஞாபகார்த்தம் இல்லாதவனுக்கு நாங்களே ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு ஷைத்தானை அல்லாஹ் காட்டி விடுகின்றான். அவன் அந்த மனிதனுடனே இணை பிரியாத ஒரு நண்பனாக மாறிவிடுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், என்னுடைய ஞாபகார்த்தத்தை என்னுடைய கட்டளைகளை யாரெல்லாம் புறக்கணித்து உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மகிஷத்தம் லங்கா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு வர வேண்டிய முதலாவது அமைதியினுடைய முதலாவது கட்டம் எங்கே இருக்கிறது? என்னுடைய கடையிலேயா, என்னுடைய வீட்டிலேயா? எங்கேயும் கிடையாது, அல்லாஹுடைய ஞாபகார்த்தத்திலே தான் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது எம்முடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய மனைவி என்னுடன் கோபித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதற்காக அவளுக்கு நான் 10 பவுனிலே நகையையும் மிகப்பெரிய ஒரு வீட்டையும் கட்டிக் கொடுப்பதன் மூலமாக அந்த கோபம் இல்லாமல் போய் என்னுடைய உள்ளத்துக்கு நிம்மதி என்பது ஏற்பட மாட்டாது. அதற்கு மாற்றமாக அல்லாஹுவை தொழுது, அவனிடத்திலே கையேந்துங்கள். முதலாவது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே உண்மையான ஒரு நட்பையும் உண்மையான ஒரு அன்பையும் அல்லாஹ் போடுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜிக்ரி என்பது அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளிலே அனைத்து கட்டளையுடனேயும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான், அல்லாஹுடைய ஞாபகார்த்தமாக இருக்கின்றது. எனவே எம்முடைய உள்ளத்திற்கு சஞ்சலம் ஏற்படும் போதும் தான், சஞ்சலம் ஏற்படாமல் கஷ்டம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய நேரங்களிலும் தான் அந்த ரப்பை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த ரப்புடைய ஞாபகம் எம்முடைய உள்ளங்களிலே ஆணித்தரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ஞாபகார்த்தம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குமோ அந்த மனிதனுடைய உள்ளத்தின் பக்கமாக ஷைத்தான் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய ஞாபகார்த்தத்துடன் கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. அதற்கு அடுத்த கட்டமாக எம்முடைய வெளி வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எத்தனையோ செயல்பாடுகளின் மூலமாக நாம் எத்தனையோ திட்டங்களை போட்டு நாம் அந்த திட்டங்களை வகுத்து அவைகளை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த செயல்பாடுகளுடைய இறுதி முடிவு நிச்சயமாக நிம்மதியாகத்தான் அமைய வேண்டும். ஆனாலும் கூட எம்முடைய வாழ்க்கையிலே நாம் போடக்கூடிய எத்தனையோ திட்டங்கள், எம்முடைய வாழ்க்கைக்கு நாம் போட்டிருக்கக்கூடிய அந்த நேர சூசியின் மூலமாக நிம்மதி என்பது எமக்கு ஏற்படுகின்றதில்லையே, கவலைக்கு மேல் கவலைதான் ஏற்படுகின்றது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை 3 விதமாக கழிக்க முடியும். ஒரு மனிதன் வாழ்க்கையை 3 விதமாக அமைத்துக் கொள்ள முடியும். ஒன்று, தான் விரும்பக்கூடிய அமைப்பிலே தன்னுடைய நஃப்சானியத், தன்னுடைய உள்ளம், தன்னுடைய ஆத்மா நஃப்சு என்ன சொல்லுகிறதோ அதே போன்று நடப்பது. அவன் அல்லாஹுடைய கட்டளையை பார்ப்பதும் இல்லை, நாட்டினுடைய நிலைமைகளையோ அல்லது வேறு அந்நியர்களுடைய வழிமுறைகளையும் பார்ப்பதில்லை. நான் நினைப்பதை நான் செய்வேன் என்று நடக்கக்கூடியவன், இவனுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நிம்மதி என்பதே கிடைக்காது. இரண்டாவது, ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாகவும் அவர்களுடைய செயலின் மூலமாகவும் எமக்கு காட்டி தந்தவைகள் நாம் சுன்னத்து ஃபர்லு என்று கூறுகின்றோமே அந்த ஷரியத்தினுடைய அம்சங்களின்படி எம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வது, எம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றமாறு ஷரியத்தை மாற்றுவதல்ல, ஷரியத்துக்கு தோதுவாக எம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வது. இந்த வாழ்க்கைதான் நிச்சயமாக நிம்மதிக்குரிய வாழ்க்கையாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த நபியினுடைய அல்லாஹுடைய சட்டத்தின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய முறைமை இல்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு மாறும். அல்லாஹுடைய விரோதிகள் யகூதிகளினுடைய நஃப்ரானிகளுடைய வாழ்க்கையின் திட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக, அவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்த வழிமுறைகள், எமக்கு காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறைகளிலே எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, எந்த ஒரு நிம்மதியற்ற சஞ்சலமான தன்மையுமே எமக்கு கிடையாது. அத்துணை விடயங்களும் ஈருலக வாழ்க்கையிலேயும் நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியவைகளாகத்தான் இருக்கின்றது. அதற்கு மாற்றமான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் எம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி என்பதை நாம் இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி விடுவோம். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மை விட அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை இருக்கிறதே, நாம் சொல்லுவோமே ஜாஹிலியத்தினுடைய காலத்தின் வாழ்க்கை என்று. ஜாஹிலியத் என்பதே உண்மையிலே மடமைக்குத்தான் சொல்லப்படும். ஆனால் அவர்களிடத்திலே இருந்த மடமை என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த மடமை என்ன தெரியுமா? ரப்பு ஒருவன் அல்லாஹ், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று அவர்களால் விளங்க முடியவில்லை. அதே போன்று நபிமார்கள் என்ன சரியத்தை கொண்டு வந்தார்களோ அந்த சரியத்தை சரியான முறையிலே அவர்கள் பின்பற்றாமல் இருந்ததுதான் அவர்களுடைய மடமையே தவிர, உலக அடிப்படையிலே அவர்கள் எம்மை விட அறிவில் மிக சிறந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். எம்மை விட அறிவில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். உதாரணத்திற்காக அவர்களுடைய அறிவை நாம் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு ஆட்டினுடைய மலத்தை பார்த்து சொல்லுவார்கள், இந்த ஆடு இந்த ஒட்டகம் எந்த நாட்டை சேர்ந்தது, அதிலும் எந்த ஊரை சேர்ந்தது என்று சொல்லும் ஆற்றல் மிக்கவர்களாகத்தான் அந்த காலத்து மக்கள் இருந்தார்கள். ஒரு தந்தையினுடைய ஒரு மகனுடைய ரெண்டு கால் பாதங்களை மாத்திரம் பார்த்து இவர்கள் இருவரும் தந்தையாகவும் மகனாகவும் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த காலத்து மக்களுக்கு இருந்தது. ஏன் நாம் எம்முடைய காலத்திலே கணனி யுகத்திலே கணனியை நாம் பாவிக்கின்றோம், எம்முடைய மெமரி பவர் போதாது, ஞாபக சக்தி இல்லை என்பதற்காக. அந்த காலத்திலே இருந்தவர்கள் எப்படிப்பட்ட ஞாபக சக்தி உள்ளவர்கள் தெரியுமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய வம்சத்தை முழுமையாக சொல்வார்கள். தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வம்சமும், இவனுடைய வாப்பாயார், அவருடைய சகோதரர்கள் எத்தனை பேர், அந்த வாப்பாவின் வாப்பாயார், அவர்களுடைய தந்தையார், இவ்வாறாக அவருடைய மூதாதையர்களை முழுமையாக வரலாற்று ரீதியாக நிரூபித்து காட்டக்கூடிய சக்தி அந்த மக்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களும் கூட உண்மையான நிம்மதியை அவர்களால் பார்க்க முடியாமல் இருந்தது. அந்த காலத்து மக்கள் என்ன செய்தார்கள்? முதலாவதாக தனக்கு நிம்மதி வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்த போராட்டம் என்ன? நான் ஒரு பணக்காரனாக, நான் ஒரு செல்வந்தனாக இருந்தால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று செல்வத்தை சேகரித்தார்கள். ஆனால் அந்த செல்வத்திலே அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அடுத்த கட்டமாக அவர்கள் இறங்கினார்கள், நான் அரசியல் ரீதியிலே போராட வேண்டும், நான் ஒரு அரசனாக, நான் ஒரு மந்திரியாக இருந்தால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்றார்கள். அதிலேயும் கூட அந்த மக்கள் நிம்மதியை இழந்தார்கள். அடுத்த கட்டமாக அவர்களுக்கு கிடைத்த ஒன்றுதான், தன்னுடைய கவலைகளை போக்கிக் கொள்ள மதுபானத்தை பாவிக்க ஆரம்பித்தார்கள். எம்முடைய காலத்து மக்களையும் அந்த மக்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால், கண்ணியத்துக்குரியவர்களே, செல்வத்தின் மூலம் நிம்மதியை தேடக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கின்றோம், அரசியல் மூலமாக தன்னுடைய நிம்மதியை தேடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம், அந்த கட்டங்களை எல்லாம் தாண்டியோ தாண்டாமலோ தன்னுடைய மனக்கவலைகளை போக்கிக் கொள்வதற்காக மதுபானம் அருந்தக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். எத்தனையோ மக்கள் கண்ணியமான முறையிலே வீடுகளுக்குள்ளே மதுபானம் அருந்தக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். நுவரலியா பகுதியினுடைய மதுபான கடைகள், மூன்று மதுபான கடைகள் இருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமைக்கு 27 மதுபான கடைகள் ஆரம்பிக்கப்பட்டது. காரணம் கூறினார்கள் அந்நியர்கள். என்ன காரணம் என்றால், எம்முடைய ஓரிரு மதுக்கடைகளின் மூலமாக முஸ்லிம்களுக்கு நேரடியாக வந்து வாங்குவது அவர்களுக்கு வெட்கம். எனவேதான் நாம் அவர்களுடைய ஊர்களிலே அவர்களுக்கு நெருக்கமாக நாம் மதுபான கடைகளை ஆரம்பித்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமைக்கு எம்முடைய நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. இதே மக்கள் தான் நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இருந்ததை போன்ற நிம்மதியை எந்த மனிதர்களும் எந்த மிகப்பெரிய செல்வந்தர்களும் அடையவே முடியாது, எவர்களும் அடையவும் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு கோட்பாடை இட வேண்டும், அதற்கு நாம் ஒரு டைம் டேபிள் போட வேண்டும். எந்த முறையிலே அது அமைய வேண்டும் தெரியுமா? ஹசரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் எமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முறையிலேதான் நாம் வாழ வேண்டும். ஆனால் எம்முடைய காலத்திலே இன்று மக்களுடைய நிலைமைகள் எப்படி மாறியிருக்கின்றது என்று சொன்னால், நபியினுடைய வழிமுறை இதுதான் வழிமுறை என்று நினைத்துக் கொண்டே யகூதிகளுடையவும் நஸ்ரானிகளுடையவும் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக இன்று மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மோடு இரக்கம் கொண்ட ஒரு உத்தமராக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் எவர்களை பின்பற்றி உலகத்தில் வாழ்கின்றோமோ அந்த யகூதிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் எம்மை நசுக்கி எம்மை உலகத்தில் இருந்து இல்லாமலாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் யாரை பின்பற்ற வேண்டும், எவர்களுடைய வழிமுறையை நாம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும். நாம் நினைக்கலாம், நான் இங்கே என்னுடைய வாழ்க்கையிலே என்ன யகூதிகளுடைய வழிமுறை இருக்கிறது, அழகாக தொப்பி அணிகின்றேன், அழகாக உடுப்பை அணிகின்றேன், ஏதோ நேரம் தவறினாலும் தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றேன் தானே, என்னுடைய வாழ்க்கையிலே என்ன யகூதியத்து வந்து விட்டது, என்ன நஸ்ரானியத்து வந்து விட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய தனி மனித வாழ்க்கையை நபியினுடைய வாழ்க்கையோடும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு நாம் வழிகட்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். எம்முடைய உள்ளம் எமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையிலே நபியினுடைய இந்த வாழ்க்கை கிடையாது, நபியினுடைய இந்த வாழ்க்கை கிடையாது. இவ்வாறாகவே நபியினுடைய சுன்னத்துக்களை கூட நாம் இன்று மறந்து போயிருக்கின்றோம். நபியினுடைய சுன்னத்து இவ்வாறு ஒரு சுன்னத் இருக்கிறதா என்று கூட நாம் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். உதாரணமாக மிஸ்வாக் செய்வது என்பது ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. நபி அவர்கள் அவருடைய சக்ராத்துடைய நேரத்தில் கூட அந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய சுன்னத்தை நபி அவர்கள் விட்டது கிடையாது. நபி அவர்கள் ஒவ்வொரு பர்தான தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் எம்மில் எத்தனை பேர்களுடைய கைகளிலே அந்த மிஸ்வாக் செய்யக்கூடிய சுன்னத்து இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்முடைய வாழ்க்கை எவ்வாறு காவிர்களை போன்று இரவிலே படுக்கும் போது ஒரு தடவை, காலையிலே எழும்பியதும் இன்னொரு தடவை, இவ்வளவுதான் எம்முடைய பை துளக்கக்கூடிய விடயம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி அவர்களும் கூட படுக்கும் போதும் மிஸ்வாக் செய்தார்கள், எழும்பும் போதும் மிஸ்வாக் செய்தார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, அவர்களுடைய முழு வாழ்க்கையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். நாம் இந்த மிஸ்வாக்கினுடைய சுன்னத்தையோ அல்லது நபியினுடைய ஒரு சுன்னத்தை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், مَبْتَدَعَ قَوْمٌ بِدْعَةً فِي دِينِهِمْ إِلَّا نَزَعَ اللَّهُ مِنْ سُنَّتِهِمْ مِثْلَهَا ثُمَّ لَا يُعِيدُهَا إِلَيْهِمْ يَوْمَ الْقِيَامَةِ நபியினுடைய ஒரு சுன்னத்துக்கு மாற்றமாக ஒரு கூட்டத்தினர்கள் ஒரு பிதுஅத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அதே போன்ற ஒரு சுன்னத்தை அந்த உம்மத்தினரிடமிருந்து முழுமையாக கலட்டி எடுத்து விடுவான். கயாமத்துடைய நாள் வரும் வரையிலே அந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த கூட்டத்தினருக்கு கொடுக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், எம்முடைய வாழ்க்கை எங்கே போகின்றது, எம்முடைய வாழ்க்கை எங்கே செல்ல வேண்டும், நாம் சாப்பிடக்கூடிய முறை என்ன, சாப்பிட்டதற்கு பின்னால் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, பள்ளியிலே இருக்கின்றோம், இத்திகாவுடைய நியத்து வைக்கின்றோமா, பள்ளிக்குள் வரும்போது வலது காலை வைத்து துஆ ஓதி வருகின்றோமா, என்னுடைய வீட்டுக்குள்ளே சென்றதும் நான் துஆ ஓதி செல்லுகின்றேனா, என்னுடைய மனைவிக்கு நான் சலாம் சொல்லுகின்றேனா, என்னுடைய பெற்றோருக்கு நான் சலாம் சொல்லுகின்றேனா, என்னுடைய பிள்ளைக்கு நான் சலாம் சொல்லுகின்றேனா. இன்று இந்த சலாம் எல்லாம் வெட்கமாக மாறிவிட்டது. ஒரு தந்தைக்கு ஒரு மகன் சலாம் சொல்லி முசாபா செய்வது என்பது ஒரு கேவலமாக, ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு விடயமாக கருதப்பட்டு விட்டது. ஒரு மனைவியை பார்த்து அழகான முறையிலே காலை வந்தனம் உண்டாகட்டும், மாலை வந்தனம் உண்டாகட்டும் என்று கூறக்கூடிய நாம் எதற்காக வேண்டி சலாம் சொல்லி முஆனகா செய்ய முடியாது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை பேர்கள் நாம் எம்முடைய மனைவியுடன் முசாபஹா செய்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் முசாபஹா செய்து அவர்களுடன் முஆனகா செய்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய சகோதரியுடன், என்னுடைய பெற்றோருடன், என்னுடைய தாயுடன். கண்ணியத்துக்குரியவர்களே, சுன்னத்துகள் என்று வரும்போது எம்முடைய முழு வாழ்க்கையுமே நபியுடைய வாழ்க்கையாகத்தான் மாற வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபியினுடைய சுன்னத்துகள் நாளாந்தம் பின்பற்ற வேண்டிய சுன்னத்துகள் இருக்கிறது, வாராந்தம் பின்பற்ற வேண்டிய சுன்னத்துகள் இருக்கிறது, எம்முடைய மாதாந்தம் பின்பற்ற வேண்டிய சுன்னத்துக்கள், வருடா வருடம் பின்பற்ற வேண்டிய சுன்னத்துக்கள். இவ்வாறாக கண்ணியத்துக்குரியவர்களே, நபியுடைய சுன்னத்துகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத்து தான் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் பிடிக்கக்கூடிய ஆஷூராவுடைய தாசுஆவுடைய நோன்பு. இந்த ஆஷூரா தாசுஆவுடைய நோன்பு எங்களுடைய பாவங்களை சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனையோ பிரசங்கங்களில் நாம் இதனுடைய சுன்னத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே விசேடமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என்ன, அவர்களுக்கு நோன்புடைய காலங்களிலே தொழ முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த அல்லாஹ்வுடைய நோன்பு இருக்கத்தக்க இந்த சுன்னத்தான நோன்பை பிடிக்க முடியுமா என்ற கேள்வி அவர்களுக்கு ஏற்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட எத்தனையோ அல்லாஹ்வான நோன்புகள் இருக்கலாம், இப்பொழுது சுன்னத்தான நோன்பு வந்து விட்டது, நான் என்ன செய்வது? அந்த ஆஷூரா தாசுஆவுடைய நாட்களிலே நாம் எம்முடைய அல்லாஹ்வான நோன்பை நாம் பிடிப்பதன் மூலமாகவும் அல்லாஹ் அந்த தாசுஆவுடைய ஆஷூராவுடைய நோன்புடைய நன்மையை அல்லாஹ் எமக்கு தருவான். அதனால் குறிப்பாக வருடத்திலே ஒரு தடவை வரக்கூடிய நோன்பு எம்முடைய பிள்ளைகளையும் நாம் பிடிக்க வைக்க வேண்டும், நாமும் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும். இந்த திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு வரப்போகின்றது. இன்று பிறை ஆறாக இருப்பதன் காரணமாக இன்னும் ஓரிரு சில தினங்களில் 9-10 பிறைகளிலே இந்த தாசுஆவுடைய ஆஷூராவுடைய நோன்பை நாம் பிடிப்பதற்கு தயாராக இருப்போம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நோன்புடைய காலத்திலே எவ்வளவு எமக்கு துஆ செய்ய வேண்டுமோ அவ்வளவு துஆக்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நாம் ரமலானுடைய நோன்பை கழித்தோமோ அதைவிட நன்றாக இந்த நோன்பை நாம் கழிக்க வேண்டும். ஏன் இந்த நோன்பு எமக்கு கொடுக்கப்பட்டது? இந்த நோன்பினுடைய பல ஹிக்மத்துகள், பல விடயங்கள் காரணமாக இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் என்ன, நாம் அல்லாஹ்வுடைய விரோதிகளாகிய யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வது. ஒரு நோன்பு பிடிக்கலாம், அது பரவாயில்லை, ஆஷூராவையோ அல்லது தாசுஆவையோ பிடிக்கலாம், ஆனால் இரண்டு நோன்புகளையும் பிடிப்பதன் மூலமாக கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் ஒரு நோன்பை தான் பிடித்தார்கள், அந்த நாளையிலேயும் கூட அவர்கள் அந்த நாளை அவர்களுடைய பெருநாளுடைய தினமாக எடுத்துக்கொண்டார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினமாக எடுத்த அந்த தினத்தை நாம் நோன்புடைய தினமாக ஆக்க வேண்டும் என்றும், அவர்கள் ஒரு நோன்பு பிடித்தார்களா, நாங்கள் இரண்டு நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஒரு வழிமுறையை காட்டித் தந்திருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நியர்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதை விட்டுவிட வேண்டும், முழுமையாக விட்டுவிட வேண்டும். எந்த அளவுக்கு இந்த உம்மத்தினுடைய நிலைமை மோசமாக செல்லும் என்றால், யஹூதிகளை பின்பற்றக்கூடிய விடயத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் திருமீதியிலே பதிவாகி இருக்கின்றது, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நிலைமை எப்படி தெரியுமா? பனு இஸ்ராயல்களாகிய அந்த வழிகட்ட மக்கள், அந்த பனு இஸ்ராயல்களுடைய சந்ததிகளில் இப்பொழுது யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இந்த மக்களுடைய நிலைமையை போன்று என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை வரும். அது எவ்வாறு இருக்கும்? ஒவ்வொரு அடியாக அவர்கள் அவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். கடைசியாக இன்கான மின்ஹும் மன் அதா உம்மஹு அலானியதன், யாராவது ஒருவர் அவர்களுடைய கூட்டத்திலே தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்திருந்தால், லகான ஃபீ உம்மத்தி யஸ்னஊன தாலிக, அதை செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்னுடைய உம்மத்திலேயும் உருவாகுவார். இந்த அளவுக்கு எம்முடைய வாழ்க்கை அவர்களை பின்பற்றி மாற ஆரம்பித்துவிடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையை நபியுடைய வாழ்க்கையாக நாம் மாற்றி ஈருலகிலேயும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிம்மதியான கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை நமக்கு தருவாயாக. எம்முடைய ஹலாலான எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.